அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஏப்ரல் மாதம் 1st சனிக்கிழமை 2023 நியூசிலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியினை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே என்றும் வளமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை தருகின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சி நிச்சயம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கம் உயிர் போன்றது. வாழ்வில் ஒழுக்கம் ஏற்பட்டு விட்டால் அதன்பின் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் அழகும் நேர்த்தியும் உண்டாகும். ஆசை வயப்பட்ட மனிதன் கோபத்திற்கு ஆளாகிறான். கோபம் பாவம் செய்ய தூண்டுகிறது. அதனால் உயிர்களுக்கு பிறவி சங்கிலி தொடர்கிறது. பிறரிடமுள்ள நல்ல அம்சங்களை பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவது அவசியம். போட்டி மனப்பான்மை இருக்கும் வரையில் மன நிறைவு உண்டாகாது. பணத்தாசையால் தான் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் போட்டியாளராக கருதுகின்றனர். வெளியுலகத்தில் இருந்து மகிழ்ச்சி உண்டாவதாக மனிதன் தவறாக எண்ணுகிறான். உண்மையில் மனதிற்குள் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இவ்வாரத்துக்கான திருக்குறளும் அது பற்றிய விளக்கமும். இந்த திருக்குறளை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் இடன் அறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். இக்குழற்பாவின் பொருளை நோக்குவோம். சிறுபடையினை உடையவனும் தன் வலிமையை செலுத்தக்கூடிய இடத்தில் தங்கி இருப்பின் பெரும் படையை உடையவன் அவனை சேர்ந்தால் எதிர்க்க முடியாமல் தோல்வி அடைவான். பெரும் படையை உடையவனது மன வெளிச்சி குன்றி பெருமை குன்றுவான் என விளக்கம் தருகின்றனர். படை வலிமையை விட எதிர்கொள்ளும் இடரினை அறிந்து கொள்வது சிறப்பு. சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக திருவுளருடைய திருமந்திர பாடல்களினுடைய சிறப்பு இயல்புகளை நேர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள்.
திருமந்திரத்தில் வாழ்வியல் நெறிமுறைகள் என்ற புறன்மையில் இன்று நாம் சில கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். திருமூலர் எழுதிய திருமந்திரம் உலக புதுமறை நூலாகும். இந்நூல் இறைநூல், தமிழ் சாத்திரம், தமிழ் 3000, மந்திரமாலை என்னும் பல பெயர்களால் சூட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாது சைவ திருமுறைகள் 12 நூல் 10வது திருமுறையாக உள்ளது திருமந்திரம். இந்நூலானது பகுத்தறிவு கோட்பாட்டுடன் அணுகும்போது பகுத்தறிவு நூலாகவும் ஆன்மீக கோட்பாட்டுடன் அணுகும்போது ஆன்மீக நூலாகவும் விளங்குகின்றது. பன்னெடுங்காலமாக ஆன்மீகத்தின் தோற்றுவாயாக திகழ்ந்த இந்திய நாடு ஆன்மீக நெறிகளை உலகமெங்கும் பரவச் செய்து ஆன்மீக நெறியிலும் அறநெறியிலும் மக்கள் தழைத்தோங்கியதால் அறை நெறி பிறழாது செம்மை நிலை அடைந்தனர். இருப்பினும் அண்மை காலமாக மக்கள் இந்நெறியில் இருந்து தவறியும் அமைதியையும் இழந்து மக்கள் வாழ்க்கை சீரழிவை நோக்கி பயணம் செய்கின்றனர். இந்நிலையிலிருந்து விடுபடவும் மன அமைதியுடன் நோயின்றி நீண்ட ஆயுளுடன் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திட திருமூலர் அவர்கள் பொது உடைமை நோக்கில் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் அறநெறி தத்துவங்களை கூறியிருக்கிறார். அதை இந்த உரையின் மூலம் இந்த பேச்சின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவே இதை ஒரு கருத்தாக முனைந்திருக்கிறோம். இதை வெளிக்கொணர்வதே இந்த ஆய்வின் உரையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மேலும் சைவ திருமுறைகள் 12 நூல் 10வது திருமுறையாக உள்ளது திருமந்திரம். தென்றமிழ் பயன் என்று சேக்கிழார் பெருமான் இதை கொண்டாடுகிறார். அந்த சேக்கிழார் பெருமானால் பாராட்டப்பட்ட திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமூலர் முனிவரை நினைத்து நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று நாவார இசைத்து மனமுருகி பாடியிருக்கிறார். இறை உணர்வை தமிழகத்தில் பரப்புவதற்காகவே தாம் பிறந்ததாக அவர் பறைசாற்றுகின்றார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று கூறிய திருமூலர் தவத்தின் பெருமையை உணர்ந்த தவ சக்கரவர்த்தி ஆவார். அதனால் சிவபெருமானே அவருக்கு தவ பெருமான் என்ற பட்டத்தையும் அளித்திருக்கிறார். நிலையாமை, பஞ்சமா பாதங்கள், அறவழி செயல், குருசீடர் இயல்பு அதாவது ஆசிரியர் மாணவர் இயல்பு, ஆசை அருமின்கள் தாம் எழுதிய திருமந்திர பாடல் வழியாக எடுத்துரைக்கின்றார். திருமந்திரத்தில் யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, உயிர் நிலையாமை என நிலையாமை பற்றி கூறுகின்றார் திருமூலர். யாக்கை என்பதற்கு சுட்டப்பட்டது என்பது பொருள், அதாவது யாக்கை என்பது கட்டப்பட்டது என்று பொருள். 7 தாதுக்களால் கட்டப்பட்ட இவ்வுடம்பு நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு போவேன், நான் யார் என்ற வினாவிற்கு விடையளிக்கும் விதமாக கூறியுள்ளார் திருமூலர். பசு பதி பாசம் என்கிறார். உயிர் இல்லா உடல் நிலைத்து நிற்காது. இந்த உடம்பானது அழியும் தன்மை வாய்ந்தது. இளமையும் எப்போதும் நிலைத்து நிற்காது, செல்வமும் அவ்வாறே. இன்று ஒருவரிடத்தில் இருந்தால் நாளை வேறொருவரிடம் இருக்கும். செல்வமானது சகடகால் போல மாறி 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 பயணம் செய்யும் என்றும் இவையே எல்லாமே நிலைப்புத்தன்மையற்றது என்று திருமூலர் கூறுகிறார். எனவே மக்களானவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பு என்ற துன்பத்தில் உழலாமல் இருக்க இறைவனை வழிபட்டு அறநெறியில் அற வழியில் செல்ல வேண்டும் என்பதே அவரின் கூற்றாக அமைந்திருக்கிறது. ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையங் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்று திருமூலர் கூறுகிறார். இவ்வாறாக திருமூலர் உடல், உயிர், இளமை, செல்வம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு நிலைப்புத்தன்மை அற்றது என்று கூறுகிறார். திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, திருமந்திரம் போன்ற அற இலக்கிய நூல்களிலும் பஞ்சமா பாதங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் செய்யத்தகாத இழிவான செயல்களை தான் பஞ்சமா பாதங்கள் என்று கூறுகிறார்கள். ஸ்ரீ கொலையே, கழுவு கட்காமம், பொய்கூறல், மலையான பாதக அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து பஞ்சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞான அந்த திருத்தலே என்கிறது திருமந்திரம். அதாவது கொலை, களவு, கள், காமம், பொய்கூறல் ஆகிய 5 மாபெரும் பாதகங்களாகும். அப்பாதக செயலை செய்வதை தவிர்த்து தலையின் மேல் இறைவன் திருவடிகளை சூடி எல்லாம் உள்ள இறைவனின் இன்பத்தை பெற்று இப்பாவ காரியங்களால் வரும் துன்பங்களில் இருந்து விடுபட்டு பேரின்பம் அடைய வேண்டும் என்பதே திருமூலரின் கருத்தாக அமைந்திருக்கிறது. அற வழி செயல் பற்றியும் மிக அழுத்தம் திருத்தமாக தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெள்ளடி மலை போல கூறுகிறார் திருமூலர். அறம் என்ற சொல் பரந்து விரிந்த பொருளுடையது. திருக்குறளில் அறத்துப்பால் என்ற தனி அதிகாரமே உள்ளது. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று வள்ளுவரின் வரிக்கேற்ப திருமூலரின் பாடல் உரையும் ஊத்துப்போகிறது பாருங்களேன். காக்கும் இடுமின் அவரிவர் என்னென்மின் பார்த்திருந்து துன்மின் பழம்பொருள் போற்றின்பின் வேட்கை உடையீர் விரிந்துள்ளை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே என்ற பாடல் வரியில் காக்கையானது உணவை கண்டபோது மறைத்து வைக்காமல் அனைத்து காகங்களையும் அழைத்து பகுத்துண்ணும் பழக்கமும் வழக்கமும் கொண்டது. இதனால் மனித தர்மமானது செல்வம் பெருகியவன் செல்வத்தின் பயன் அடுத்தவர்க்கு பகிர்ந்து அளித்தலே ஆகும் என்றும் அதுவே அறவழி செயலாகும் என்றும் மூலரும் வள்ளுவரும் காக்கையின் செயலை எடுத்துக்காட்டாக மனிதருக்கு கூறுகின்றார்கள். எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன நட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டிப்பதகர் பயனறியாரே என்ற பாடல் வரியில் செல்வமானது எட்டிப்பழம் போன்றது. எப்படி என்றால் வட்டி வாங்கி சேர்த்து பணத்தை பெருக்கும் வஞ்சக பாதகர்களுக்கு பணமானது எட்டிப்பழம் போல் அவர்கள் சேர்த்து பணம் யாருக்கும் பயன்படாமல் போவது போலாகும். அது மட்டுமல்லாது அவர்கள் கொடிய நோய்களான இருமல் சோகை ஈழை வெப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அறம் செய்வாரை பாம்பு தீண்டாது இடி விழாது என்றும் கூறுகிறார். யாவர்க்கு மாமிரை அவர்க்கொரு பச்சிலை யாவர்க்கும் ஆம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்கும் மாமுன்னும் போரொரு கைப்பிடி யாவர்க்கும் ஆம் பிறர்க்கு இன்னுரை தானே என்ற பாடல் உரையில் ஒரு மனிதனின் அறச்செயல்களை பாடி பட்டியலிட்டு கூறுகிறார் திருமூலர். இறைவனை வணங்குவதற்காக ஒரு பச்சிலையும் பசுவுக்கு ஒரு வாயுணவும் தான் உண்ணும் போது பிறர்க்கு ஒரு கைப்பிடி உணவும் பிறரோடு பேசுவதற்கு இனிதான சொல்லும் என மனிதனுக்கே உரித்தான உன்னதமான செயல்களை கூறுகிறார் திருமூலர்.
உபதேசம் புகட்டியின் செவியேவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் ஒரு கருணை எரிதன கருணை கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குட நிலையும் பேராறு பேச்சுடையறு
செல்வநாயகம் அவர்களுடைய 125வது ஜனன தினம். சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் மலேசியாவில் உள்ள இப்போ நகரில் 31 மார்ச் 1898 வணிகரான விஸ்வநாதன் வேலுப்பிள்ளை அவர்களுக்கும் ஹரியட் அண்ணம்மா தன் கணவதி பிள்ளை அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே தனது தாயாருடன் இரு சகோதரர்கள் ஒரு சகோதரியுடனும் கல்வி கற்கும் நோக்குடன் இலங்கையில் உள்ள தெல்லிப்பிள்ளைக்கு திரும்பினார். செல்வநாயகம் தனது ஆரம்ப கல்வியினை தெல்லிப்பிள்ளை யூனியன் கல்லூரியில் 8 வருடங்கள் பயின்றார். பின்னர் பரிஜோவான் கல்லூரியில் 5 வருடங்களும் கல்கிசையில் உள்ள புனித தோமையர் கல்லூரியிலும் கல்வி கற்றார். 1918 இலண்டன் பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக பயின்று அறிவியலை துறையில் பட்டம் பெற்றார். 1927 எமிலி கிரேஸ் பார் குமார குலசிங்கத்தை திருமணம் செய்தார். இவர்களுக்கு 4 மகன்களும் ஒரு மகனும் பிறந்தனர். செல்வநாயகம் புனித தோமையர் கல்லூரியில் ஆசிரியராக சில காலம் பணிபுரிந்தார். 1919 உஸ்லி கல்லூரியில் கணித ஆசிரியராக சேர்ந்து பின்னர் அக்கல்லூரியின் அறிவியல் துறை தலைவராகவும் பணிபுரிந்தார். உஸ்லி கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்த போது இலங்கை சட்டக் கல்லூரியில் கல்வி கற்று சட்ட அறிஞரானார். செல்வநாயகம் தனது சட்ட தொழிலை கொழும்பு விண்ணப்ப நீதிமன்றத்தில் ஆரம்பித்தார். அங்கிருந்து மாவட்ட நீதிமன்றத்திலும் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞராக விளங்கினார். 31 மே 1947 ராணியின் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். செல்வநாயகம் தனது வழக்கறிஞர் தொழிலை விடுத்து 1944 அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதன்மை ஒருங்கிணைப்பாளராக அரசியலில் இணைந்தார். 1947 செப்டம்பர் மாதம் முதன்முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். 18 டிசம்பர் 1949 செல்வநாயகம் இலங்கை தமிழரசு கட்சியை EMB நாகநாதன் மற்றும் வி நவரத்தினம் ஆகியோருடன் இணைந்து உருவாக்கினார். இது சமஸ்டி கட்சி எனவும் அழைக்கப்பட்டது. இ.எம்.வி. நாகநாதனும் பி. நவரத்தினமும் இணைச் செயலாளர்களாக தெரிவு செய்யப்பட்டனர். செல்வநாயகம் தமிழ் செய்தித்தாளான சுதந்திரனின் இயக்குநராக விளங்கினார். தமிழ் மக்களின் அடையாளத்தையும் உரிமைகளையும் காப்பதற்கு உழைத்தவையால் செல்வநாயகம் தமிழ் மக்களால் தந்தை செல்வா என அழைக்கப்பட்டார். 26 ஜூலை 1957 பிரதமருடன் இணைந்து பண்டார நாயக்கா செல்வநாயகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இது தமிழ் மொழிக்கு சம உரிமை, தமிழ் பாரம்பரிய நிலங்களில் குடியேற்றங்கள் ஒழிப்பு, தமிழ் மாகாணங்களுக்கு சுயாட்சி, மலையக மக்களுக்கு இலங்கை குடியுரிமை ஆகியவற்றை கோரி நின்றது. ஆனால் துரதிருஷ்டமாக இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. செல்வநாயகத்தின் உடல்நிலை பார்க்கின்சன்ஸ் நோய் காரணமாக மிகவும் நலிவடைந்திருந்தது. இதற்கான சத்திரை சிகிச்சையை எடின்பர்க் நகரில் அவர் மேற்கொண்டார். மார்ச் 1977 நிலத்தில் விழுந்து ஏற்பட்ட தலைக்காயங்கள் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 26 ஏப்ரல் 1977 இயற்கை எய்தினார். இந்த வகையிலே தமிழ் மக்களின் மாபெரும் தலைவராக விளங்கிய எஸ்.ஜே.வி. செல்வநாயகம் தந்தை செல்வா அவர்களின் நினைவு தினத்திலே அவரை நினைவு கூர்வதில் நாங்களும் பங்கெடுக்கின்றோம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஏப்ரல் ஃபூல் என்று எல்லோரும் சொல்லிக்கொண்டு ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகின்ற பழக்கம் எமது சமூகத்திலே தொன்று தொட்டு இருந்து வருகின்ற ஒரு பழக்கம். அந்த வகையிலே இந்த ஒரு சிறிய கதையை கேட்டு ரசியுங்கள். இன்ஜினியராக படிச்சு விட்டு ரொம்ப நாள் வேலை கிடைக்காத என்ஜினியர் ஒருவர் டாக்டர் ஆகிடலாம் என்று கிளினிக் ஒன்றை திறந்தார். வாசலில் ஒரு போர்டு எழுதினார், எந்த வியாதியாக இருந்தாலும் 500 ரூபாயில் குணப்படுத்தப்படும், உங்கள் வியாதி குணமாகவில்லை எனில் 1000 ரூபாயாக திருப்பி தரப்படும். இதை கவனித்த மருத்துவர் ஒருவர் இந்த போலி என்ஜினியர் டாக்டரிடம் இருந்து 1000 ரூபாயை பறிக்க உள்ளேன் என்று உள்ளே சென்றார். டாக்டர், என் நாக்கில எந்த சுவையும் உணர முடியல என்றார். நர்ஸ், அந்த 23ஆம் நம்பர் பட்டில இருக்கிற மருந்தை இவர் வாயில் 3 சொட்டு விடுங்க என்றார் என்ஜினியர் டாக்டர். நர்ஸ் அவர் வாயில் மருந்தை விட்ட பிறகு, ஐயோ டாக்டர், இது பெற்றுள்ளாச்சே என்று அலறினார் அவர். வெரி குட், இப்ப உங்களுக்கு சுவையை உணர்த்தும் தரம்பு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களால் எல்லா சுவையும் உணர முடிகிறது, 500 ரூபாய் பீசை எடுங்கள் என்றார். உண்மையான டாக்டர் வேற வழி இல்லாமல் 500 ரூபாயை தந்துவிட்டு வெளியேறினார். ஆனாலும் 1000 ரூபாயை பெறும் முயற்சியை கைவிடவில்லை. சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த கிளினிக்கு சென்றார். டாக்டர், எனக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, குணப்படுத்துங்க என்றார். நர்ஸ் அந்த 23ஆம் நம்பர் பாட்டிலை திறந்து இவர் வாயில் 3 சொட்டுக்கள் விடுங்கள் என்றார் என்ஜினியர். ஐயோ டாக்டர், அதை பெற்றுள்ளாச்சு என்று அலறினார் இவர். வெரி குட், உங்கள் மெமரி பவர் நல்லாயிடுச்சு, 500 ரூபாய் எடுங்க என்றார். இந்த முறையும் ஏமாந்து போன மருத்துவர் சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்தார். எனக்கு கண் பார்வை சரியில்லை, மருந்து தாங்க டாக்டர். சரி, இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை, இந்தாங்க 1000 ரூபாய் என்று 1000 ரூபாய் நோட்டை நிறுத்தினார் என்ஜினியர் டாக்டர். ஐயோ டாக்டர், இது 500 ரூபாய் நோட்டாச்சு, ஏன் 1000 ரூபாய் நோட் என்று போய் சொல்கிறீர்கள் என்றார் என்று பதறினார். வெரி குட், உங்க கண் பார்வையும் நல்லாயிடுச்சு, எடுங்க இன்னும் ஒரு 500 ரூபாய்னு சொல்லி 500 ரூபாவை பிடுங்கிக் கொண்டார் அந்த என்ஜினியர் டாக்டர். இந்த கதையினுடைய நீதி என்னவென்றால், பிழைக்க தெரிஞ்சவன் எப்படியும் பிழைச்சுக்குவான் இல்லையா? நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் 1. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பில்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லிஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஏப்ரல் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பில்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்ற நிகழ்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. தமிழர் விளையாட்டு ஒன்றியத்தின் ஏற்பாட்டிலே இன்றைய தினம் சனிக்கிழமை தமிழ்நாடு கிரிக்கெட் அணிக்கும் தமிழ் ஈழம் கிரிக்கெட் அணிக்கும் இடையிலான விசேட கிரிக்கெட் போட்டி நிகழ்வு ஒன்று இன்றைய தினம். இலக்கம் 27 வில்லியம் ராபர்ட்ஸ் ரோட் ஹவிக் பகுரங்காவிலே இடம் இருக்கின்ற விளையாட்டுத் திடலிலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. தமிழர் விளையாட்டு ஒன்றியம் உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பு போட்டி நிகழ்ச்சியை கண்டு கழிப்பதோடு உங்களுடைய நேரத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் தமிழர் விளையாட்டு ஒன்றியத்தினர். தமிழர் விளையாட்டு ஒன்றியத்தின் ஆதரவிலே இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் இலக்கம் 27 வில்லியம் ராபர்ட்ஸ் ரோட் ஹவிக் பகுரங்காவிலே இடம் இருக்கின்ற விளையாட்டுத் திடலிலே தமிழ்நாடு கிரிக்கெட் அணிக்கும் தமிழ் ஈழம் கிரிக்கெட் அணிக்கும் இடையிலான சிறப்பு கிரிக்கெட் போட்டி நிகழ்ச்சி ஒன்று சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு இன்று காலை 10 மணி தொடக்கம் நடைபெற இருக்கிறது. தமிழ் அன்பர்கள் அனைவரும் இந்த விசேட கிரிக்கெட் போட்டி நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வருகை தருமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் தமிழர் விளையாட்டு ஒன்றியத்தினர். நல்லது நேர்களே, தொடரும் திரைப்பட பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவேற்க வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே. நன்மைக்கு